வணக்கம் மாணவர்களே, உவாவின் குருகுலம் கல்வி நிகழ்ச்சியில் இன்றைய தினம் வரலாறு பாடத்தினூடாக உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் சிவஞானம் நமசிவாயம், ஒகிய தமிழ் வித்யாலயத்தின் சமூக விஞ்ஞான ஆசிரியர். ஆம் மாணவர்களே, இன்றைய வரலாறு பாடத்தில் தரம் 9 இரண்டாம் பாட அலகான இலங்கையில் பிரித்தானியர் ஆட்சி எனும் பாட அலகு தொடர்பான விடயங்களை கலந்துரையாட இருக்கின்றோம். எனவே மாணவர்கள் இப்பாடலகை கற்பதற்கு உகந்த வகையில் பாடப்புத்தகம், குறிப்பு புத்தகம், எழுது கருவி என்பவற்றை தயார்படுத்திக் கொள்ளுங்கள். ஆம் மாணவர்களே, இன்றைய பாட அலகின் போது, அதாவது இலங்கையில் பிரித்தானியர் ஆட்சி எனும் பாட அலகில், நாம் இலங்கையினுடைய நவீன வரலாறு பற்றிய ஒரு அறிமுகத்தினையும், அதனைத் தொடர்ந்து இலங்கையில் பிரித்தானியர் வருகை, இலங்கைக்கு பிரித்தானியர் வருகை, பிரித்தானியர் இலங்கையின் மீது கவனம் செலுத்தியமைக்கான காரணங்கள், அவர்கள் 1796 முன்னர் கண்டியுடன் கொண்ட தொடர்பு, அவர்களால் கரையோரத்தில் முன்னெடுக்கப்பட்ட ஆட்சி முறைகள் மற்றும் இலங்கை எவ்வாறு பிரித்தானியாவின் முடிக்குரிய குடியேற்ற நாடாக்கப்பட்டது மற்றும் இலங்கை முழுவதையும் பிரித்தானியர் எவ்வகையில் கைப்பற்றிக் கொண்டனர், அதோடு இணைந்த வகையில் கண்டி உடன்படிக்கை, அதன் பின்னர் 1818 ஏற்பட்ட முதலாவது சுதந்திர போராட்டம், 1848 இடம்பெற்ற இரண்டாவது சுதந்திர போராட்டம் போன்ற விடயங்களை இன்றைய பாட வேளையின் போது நாம் கலந்துரையாட இருக்கின்றோம். ஆம் மாணவர்களே, தற்போது பாடத்தினுள் செல்லலாம். இலங்கையினுடைய நவீன வரலாறானது 1505, அதாவது ஐரோப்பியரின் வருகையுடன் ஆரம்பமானது. மாணவர்கள் தெளிவாக இனம் கண்டுகொள்ள வேண்டும். இலங்கையினுடைய வரலாற்று காலமானது புராதன காலம், மத்திய காலம், நவீன காலம் என்ற வகையில் பாகுபடுத்தப்படுகின்றது. இதில் நவீன காலம் என்பது ஐரோப்பியரின் வருகையுடன் ஆரம்பமாகிறது. அதாவது மாணவர்கள் கடந்த வகுப்புகளில் போர்த்துக்கேயர் வருகை, ஒல்லாந்தர் வருகை போன்ற விடயங்களை கற்றிருப்பீர்கள். இலங்கையினுடைய நவீன வரலாறானது 1505 போர்த்துக்கேயர் வருகையுடன் ஆரம்பமாகின்றது என கொள்ளப்படுகின்றது. ஆகவே அந்த வகையில் இலங்கைக்கு முதலாவது ஐரோப்பியராக போர்த்துக்கேயர் வருகை தந்தனர். அவர்களைத் தொடர்ந்து ஒல்லாந்தர் இலங்கைக்கு வருகை தந்தனர். வருகை தந்து இலங்கையினுடைய கரையோர பகுதிகளை அவர்கள் ஆட்சி செய்து கொண்டிருந்தனர். இக்கால பகுதியிலேயே பிரித்தானியருடைய வருகையும் இடம்பெற்றது. அதாவது போர்த்துக்கேயர், ஒல்லாந்தர், அவர்களைத் தொடர்ந்து பிரித்தானியர் இலங்கைக்கு வருகை தந்தனர். ஆம் மாணவர்களே, பிரித்தானியர்கள் இங்கிலாந்து நாட்டவர்கள் என்றும் கூறலாம். இவர்கள் 1600 பிரித்தானியருடைய ஆசிய வருகை இடம்பெற்று அதைத் தொடர்ந்து அவர்கள் இலங்கையின் மீது கவனம் செலுத்தினர். பிரித்தானியர் இலங்கைக்கு வருகை தருகின்ற போது இலங்கையில் இலங்கையின் கரையோர பகுதியினை ஒல்லாந்தரும், மத்திய பகுதியில் கண்டி ராஜ்யமும் காணப்பட்டது என்பதையும் மாணவர்கள் நினைவில் இருத்திக் கொள்ள வேண்டும். பிரித்தானியர் இலங்கைக்கு வருகை தருகின்ற போது கண்டியினுடைய அரசனாக இருந்தவர் கீர்த்தி ஸ்ரீ ராஜசிங்கன். ஆமானவர்களே, பிரித்தானியர் இலங்கை மீது கவனத்தை செலுத்தியமைக்கான காரணிகள் என்னவென்று அடுத்ததாக பார்க்கலாம். முதலாவது, இலங்கையின் அமைவிடம். பிரித்தானியர் இலங்கையின் மீது கவனம் செலுத்துவதற்கு மிக முக்கியமான காரணி இலங்கையின் அமைவிடம். இலங்கை ஒரு தீவாக காணப்பட்டமை, அத்தோடு இந்து சமுத்திரத்தின் ஒரு மத்திய நிலையமாக காணப்பட்டமை, இதன் காரணமாக மேலைத்தேய மற்றும் கீழைத்தேய கடற்பாதையினுடைய கடல் ஆதிக்கத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கு பிரித்தானியர் இலங்கையை கைப்பற்றுவதற்கு எண்ணினர். இரண்டாவது காரணி, திருகோணமலை துறைமுகம். திருகோணமலை துறைமுகம் என்பது ஒரு இயற்கை துறைமுகமாக காணப்பட்டமை, அத்தோடு தென்கிழக்கு ஆசியாவை நோக்கியதாக அது அமைந்திருந்தமையும், சூறாவளி காலங்களில் அதிகளவான கப்பல்களை பாதுகாத்து வைப்பதற்கும் போர் நடவடிக்கைகளின் போதும் உதவியாக இருக்கக்கூடிய ஒரு இடமாக திருகோணமலை துறைமுகம் காணப்பட்டமையினால் பிரித்தானியர் இலங்கையின் மீது கவனம் செலுத்தினர். விசேடமாக திருகோணமலை துறைமுகத்தின் மீதும் அவர்கள் கவனம் செலுத்தினர். அடுத்ததாக மாணவர்களே, வர்த்தக நடவடிக்கைகளில் இலங்கை முக்கியத்துவம் பெற்றமை, அதாவது பிரித்தானியர் இலங்கையின் மீது கவனம் செலுத்தியமைக்கும் மற்றொரு முக்கிய காரணி வர்த்தக நடவடிக்கை. இலங்கையில் மிக உயர்தரமான கருவா காணப்பட்டமை, அத்தோடு முத்து, மாணிக்கம், யானை தந்தம் போன்ற பெருமதி வாய்ந்த பொருட்களும் இலங்கையில் காணப்பட்டமை பிரித்தானியா சந்தைகளில் இலங்கையின் உற்பத்திகளுக்கு அதிகளவான கேள்வி காணப்பட்டமை போன்ற காரணங்களாலும் பிரித்தானியர் இலங்கையின் மீது கவனம் செலுத்தினர். ஆம் மாணவர்களே, அந்த வகையில் பிரித்தானியர் முதன் முதலாக 1762 ஜோன் பைப்பஸ் தலைமையிலான ஒரு குழுவினர் இலங்கைக்கு வருகை தந்தனர். இலங்கைக்கு வருகை தந்த ஜோன் பைப்பஸ் தலைமையிலான குழுவினர் கண்டியரசன் கீர்த்தி ஸ்ரீ ராஜசிங்கனை சந்திக்கின்றனர். அவ்வாறான ஒரு சந்திப்பு முதலாவது சந்திப்பாக இடம்பெற்றது. அச்சந்திப்பு எவ்வகையிலும் இலங்கையின் அவர்கள் நிலை கொள்வதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தவில்லை. அதனைத் தொடர்ந்து இரண்டாவது தூதுக்குழு 1782 ஹியூ பொய்ட் வருகை தந்தார். அக்கால பகுதியில் கண்டியின் அரசனாக இருந்தவர் ராஜாதி ராஜசிங்கன். இக்கால பகுதிகளிலும் பிரித்தானியர் இலங்கையில் நிலை கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு ஏற்படவில்லை. காரணம், உள்ளாந்தருக்கும் பிரித்தானியருக்கும் இடையில் சிறப்பான ஒரு நட்பு ரீதியான நிலைமைகள் தொடர்ந்தது. எனவே உள்ளாந்தரோடு முரண்பட்டு கொள்வதற்கு பிரித்தானியர் விரும்பவில்லை. இருப்பினும் அதனைத் தொடர்ந்து 1795 ராபர்ட் என்ட்ரூஸின் வருகை இங்கே முக்கியமான ஒரு வருகையாக காணப்படுகிறது. இவருடைய வருகையின் பின்னரே இலங்கையின் கரையோர பகுதிகளில் பிரித்தானியர் நிலை கொள்வதற்கான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. ஆமானவர்களே, ராபர்ட் என்ட்ரூஸ் 1795 இலங்கைக்கு வருகை தந்தபோது இலங்கையில் கண்டி அரசனாக இருந்தவர் ராஜாதி ராஜசிங்கன். இக்காலப்பகுதியில் நாம் ஐரோப்பாவில் ஏற்பட்ட சில மாற்றங்களை தெரிந்து கொண்டு 1795 செல்வது பொருத்தமானதாக இருக்கும். 1789 ஐரோப்பாவில், குறிப்பாக பிரான்சில், புரட்சி ஒன்று ஏற்பட்டது. இப்புரட்சி சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்ற அடிப்படையில் பிரான்சில் ஒரு புரட்சி ஏற்பட்டு அங்கு சார் மன்னர்கள் பிரான்சில் லூயி மன்னர்களினுடைய ஆட்சி முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது. இம்மாற்றத்தின் பின் பிரான்ஸ் ஒல்லாந்தை ஆக்கிரமித்தது. இதன் காரணமாக ஒல்லாந்து மன்னன் ஐந்தாம் வில்லியம் இங்கிலாந்துக்கு தப்பிச் சென்றான். பிரான்சிய புரட்சி லூயி மன்னர்களுக்கு எதிராக 1789 ஆண்டு சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்ற அடிப்படையில் இடம்பெற்றது. இதன் பின்னர் பிரான்ஸ் ஒல்லாந்தை ஆக்கிரமித்தது. இதன் காரணமாக ஒல்லாந்து மன்னன் ஐந்தாம் வில்லியம் இங்கிலாந்துக்கு தப்பிச் சென்றார். இச்சந்தர்ப்பத்தில் ஒல்லாந்தர் வசமான பகுதிகள் பிரான்சியர் கைப்பற்றி விடுவர் என அச்சம் கொண்ட பிரித்தானியர் ஒல்லாந்து மன்னன் வில்லியத்திடமிருந்து ஒல்லாந்தர் வசம் இருக்கக்கூடிய பகுதிகளை பாதுகாக்கும் வகையில் பாதுகாத்து தரும் வகையில் ஒரு கடிதத்தினை பிரித்தானியர் ஐந்தாம் வில்லியத்திடம் கியூ மாளிகையில் இங்கிலாந்தின் கியூ மாளிகையில் ஐந்தாம் வில்லியத்திடமிருந்து ஒரு கடிதம் பெற்றுக்கொள்ளப்படுகின்றது. இக்கடிதம் கியூ கடிதம் என அழைக்கப்படுகிறது. இக்கடிதம் என்பது இலங்கையினுடைய வரலாற்றில் பிரித்தானியர் இலங்கையின் கரையோரத்தில் நிலை கொள்வதற்கு மிக முக்கியமான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தியது என்பதையும் மாணவர்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். மாணவர்களே, இக்கடிதத்தினை பிரித்தானியாவிலிருந்து இலங்கைக்கு கொண்டு வருபவரே ராபர்ட் ஆண்ட்ரூஸ். ஆகவே ராபர்ட் ஆண்ட்ரூஸினுடைய வருகை 1795 ஆண்டு இடம்பெற்றது. ராபர்ட் ஆண்ட்ரூஸ் கடிதத்தினை கொண்டு வந்து ஒல்லாந்தினுடைய ஆளுநராக இருந்த ஒல்லாந்தினுடைய இலங்கைக்கான ஆளுநராக இருந்த பன் எங்கல்பெக் என்பவரிடம் கையளிக்கப்படுகின்றது. இக்கடிதத்தினை பெற்றுக்கொண்ட பன் எங்கல்பெக் கடிதத்தில் குறிப்பிடப்பட்ட விடயத்திற்கு உடன்படவில்லை. எனவே ராபர்ட் ஆண்ட்ரூஸ் இலங்கையின் கரையோரத்தை ஒல்லாந்தரிடம் இருந்து பெற்றுக்கொள்வதற்கான முயற்சியை மேற்கொள்ளும் முகமாகவே கண்டி அரசன் ராஜாதி ராஜசிங்கனை 1795 சந்திக்கின்றார். அவர் கண்டி அரசனை சந்தித்த போது கண்டி அரசன் ராஜாதி ராஜசிங்கன் ஆங்கிலேயருக்கு உதவுவதற்கு முன் வருகின்றார். எனினும் ஆங்கிலேயர் நினைத்த வகையில் உள்ளாந்த படை மிக பலமான படையாக இருக்கவில்லை. எனவே ஆங்கிலேயர் தன்னுடைய படையை கொண்டே உள்ளாந்தரை தோற்கடித்து, அதாவது 1795 ஆகஸ்ட் 26 தேதி முதலாவதாக திருகோணமலையின் பெட்ரிக் கோட்டை, தொடர்ந்து யாழ்ப்பாணம், மன்னார், கட்பிட்டி, கொழும்பு போன்ற பகுதிகளை கைப்பற்றி 1796 ஆண்டு இலங்கையின் முழு கரையோரப் பகுதியையும் ஆங்கிலேயர் அல்லது பிரித்தானியர் கைப்பற்றிக் கொண்டனர். அத்தோடு ஒல்லாந்தர் முழுமையாக இலங்கையிலிருந்து வெளியேற்றப்படுகின்றனர். ஆமாணவர்களே, அடுத்ததாக இவ்வாறு இலங்கையினுடைய கரையோர பகுதியை கைப்பற்றிக் கொண்ட ஆங்கிலேயர் இலங்கையினுடைய கரையோர பகுதியினுடைய நிர்வாக பொறுப்பினை ஆங்கில கிழக்கிந்திய வர்த்தக கம்பெனியிடம் ஒப்படைத்தனர். இது சென்னை ஆட்சி எனவும் அழைக்கப்படும். இந்த சென்னை ஆட்சியின் போது அல்லது கிழக்கிந்திய வர்த்தக கம்பெனியினுடைய ஆட்சியின் போது இலங்கையினுடைய கரையோர பகுதிகளில் பிரித்தானியர் இலங்கையின் கரையோர பகுதியை கைப்பற்றுவதற்கு பல்வேறு செலவுகள் அவர்களுக்கு ஏற்பட்டது. எனவே செலவை ஈடு செய்யும் வகையில் புதிய வரிகளை விதிக்கின்றனர். தென்னை வரி, உப்பு வரி, மீன் வரி புகையிலை வரி போன்ற புதிய வரிகள் விதிக்கப்படுகின்றது. அத்தோடு வரி வசூலிப்புக்கென சென்னையிலிருந்து வரவிக்கப்பட்ட அதிகாரிகளை கொண்டு வரி வசூலிக்கப்படுகின்றது. அவர்கள் அவுமில்தார்கள் என அழைக்கப்பட்டனர். இதனால் சுதேசிய அரச உத்தியோகத்தர்கள் பாதிக்கப்பட்டனர், குறிப்பாக விதானைகள் பாதிக்கப்பட்டனர். அத்தோடு வரியானது பணமாக அறவிடப்பட வேண்டும். இதற்கு முன்னரான காலப்பகுதிகளில் இலங்கையின் கரையோர மக்கள் அரசாங்கத்திற்கு வரி செலுத்தும் போது பணமாக மட்டுமன்றி பொருளாகவும் அவர்கள் வரி செலுத்தினர். எனவே இந்நிலை இவர்களுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியது. அத்தோடு அவமில்தார்களானவர்கள் வெளிநாட்டவர்கள் என்ற வகையால் மொழி ரீதியான பிரச்சனைகள் ஏற்பட்டது. இக்காரணங்களால் 1797 ஆண்டளவில் கிழக்கிந்திய வர்த்தக கம்பெனிக்கு எதிரான ஒரு கிளர்ச்சி இலங்கையினுடைய கரையோர பகுதிகளில் ஏற்பட்டது. எனவே இக்கிளர்ச்சி தொடர்பாக ஆராய்வதற்காக கர்னல் மியூரன் தலைமையிலான ஒரு குழுவினர் இலங்கைக்கு வருகை தந்து இக்கிளர்ச்சி ஏற்பட்டதற்கான காரணங்களை ஆராய்ந்து சில சிபாரிசுகளை முன்வைத்தனர். அவை: வரி வசூலிப்பதற்காக சுதேசிய அதிகாரிகளை நியமிக்க வேண்டும், புதிய வரிமுறைகள் நீக்கப்பட வேண்டும், வரியானது பணமாகவும் பொருளாகவும் செலுத்தலாம் என்ற வகையில் அவர்கள் சில சிபாரிசுகளை முன்வைத்தனர். எனவே பிரித்தானிய அரசு இவற்றினை கருத்தில் கொண்டு இலங்கையினுடைய நிர்வாக பொறுப்பினை தாம் ஏற்றுக்கொண்டும் இலங்கையினுடைய கரையோர பகுதியின் வர்த்தக நடவடிக்கைகளை கிழக்கிந்திய வர்த்தக கம்பெனியிடமும் ஒப்படைக்கும் வகையிலான இரட்டை ஆட்சி என்ற ஒன்றை அறிமுகப்படுத்தினர். 1798 ஆண்டு தொடக்கம் 1802 ஆண்டு வரை இலங்கையினுடைய கரையோர பகுதிகளில் நிலவிய ஆட்சியானது கிழக்கிந்திய வர்த்தக கம்பெனியும் பிரித்தானிய அரசும் இணைந்த வகையிலான ஒரு ஆட்சியாக காணப்பட்டது. எனவே இவ்வாட்சி இரட்டை ஆட்சி எனப்பட்டது. இந்த வகையிலேயே பிரித்தானிய அரசினுடைய பிரதிநிதியாக ஃப்ரெட்ரிக் நோத், அதாவது இலங்கையின் முதலாவது ஆங்கிலேய ஆளுநர் என்ற பெருமைக்குரியவர் ஃப்ரெட்ரிக் நோத் இலங்கையினுடைய பிரித்தானிய ஆளுநராக நியமிக்கப்பட்டார். இவற்றில் பிரித்தானிய அரசு நிர்வாகம் தொடர்பான விடயங்களையும் அல்லது அரசியல் நடவடிக்கைகளையும், கிழக்கிந்திய வர்த்தக கம்பெனி பொருளாதார நடவடிக்கைகளையும் பொருளாதார நடவடிக்கைகளையும் மேற்கொண்டன என்பதை மாணவர்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆம் மாணவர்களே, இந்த இரட்டை ஆட்சியும் பிரித்தானியருக்கு அல்லது பிரித்தானிய அரசுக்கு ஒரு வெற்றி அளித்ததாக அமையவில்லை. எனவே பிரித்தானிய அரசு இவ்விரட்டை ஆட்சியையும் முடிவுக்கு கொண்டு வந்து இலங்கையை பிரித்தானியாவினுடைய முடிக்குரிய குடியேற்ற நாடாக்கிக் கொண்டு இலங்கையினுடைய கரையோரத்தின் முழு நிர்வாக பொறுப்பையும் பிரித்தானிய அரசு ஏற்கொண்டது. இலங்கையினுடைய கரையோரத்தின் முழு நிர்வாகத்தையும் பிரித்தானிய அரசு ஏற்றுக்கொண்டது என்பதையும் மாணவர்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆம் மாணவர்களே, இவ்வாறு இலங்கை 1802 ஆண்டு பிரித்தானியாவினுடைய முடிக்குரிய குடியேற்ற நாடாக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து 1803 ஆண்டளவில் இலங்கையினுடைய பிரித்தானிய ஆளுநராக நியமிக்கப்பட்ட ஃப்ரெட்ரிக் நோத் சில காரணங்களுக்காக கண்டியின் மீது போர் தொடுத்தார். அதில் அக்காரணங்கள் யாவை, அப்போர் எவ்வாறு இடம்பெற்றது, அப்போரினுடைய விளைவு தொடர்பான விடயங்களை நாம் அடுத்ததாக பார்க்கலாம். மாணவர்கள், அடுத்ததாக 1803 பிரெட்ரிக் நோத்தின் கண்டி மீதான படையெடுப்பு தொடர்பான விடயங்களை பார்க்கலாம். அதற்குரிய காரணங்கள், முதலாவது, கண்டியில் சுதந்திரமான அரசொன்று இருப்பது கரையோர ஆங்கிலேயரின் ஆட்சிக்கு ஆபத்தானது என கருதியமை. அதாவது கண்டியில் சுதந்திரமான அரசு ஒன்று இருப்பது எப்போதுமே ஆங்கிலேயருக்கு ஆபத்தானது என அவர்கள் கருதியமை. காரணம், இலங்கையில் போர்த்துக்கேயரை வெளியேற்றுவதற்கு முன்னின்றவர்கள் கண்டி அரசர்கள். அதேபோன்று உள்ளாந்தரை இலங்கையிலிருந்து வெளியேற்றுவதற்கும் காரணகர்த்தாக்களாக இருந்தவர்கள் கண்டி அரசர்கள். எனவே ஆங்கிலேயர் தங்களை வெளியேற்றுவதற்கும் இக்கண்டி அரசர்கள் வேறொரு ஐரோப்பியரினுடைய உதவியை நாடலாம் என்ற ஒரு அச்சம். மேலும் உள்நாட்டு எல்லைகளை பாதுகாப்பிற்கும் கரையோரத்தை பாதுகாப்பதற்கும் பெரும் செலவு ஏற்பட்டமை, அவர்களுக்கான பாதுகாப்பு செலவுகள் அதிகரித்தமை, மேலும் கண்டி அரசனையே கரையோர மக்களும் தனது அரசனாக கருத்திக் கொண்டமை. ஏனென்றால் அவ்வப்போது கரையோர பகுதிகளில் ஏற்படும் கிளர்ச்சிகளுக்கு கண்டி அரசர்கள் தங்களுடைய உதவியை வழங்கியமை. மேலும் பிரித்தானியரின் தலைமையகமான கொழும்புக்கும் இராணுவ தலைமையகமான திருகோணமலைக்கும் இடையிலான தரைவழியான போக்குவரத்து பாதை ஒன்றை அமைப்பதற்கு கண்டி அரசு தடையாக இருந்தமை போன்ற காரணங்களால் பிரெட்ரிக் நோத், இலங்கையினுடைய முதலாவது ஆளுநர் பிரெட்ரிக் நோத், கண்டியின் மீதான ஒரு படையெடுப்பை மேற்கொண்டார். எனினும் இப்படையெடுப்பானது கண்டிய மக்களால் மிக இலகுவாக வெற்றி கொள்ளப்பட்டது. இப்படையெடுப்பினுடைய தோல்விக்குரிய காரணங்கள் பல. ஏனென்றால் கண்டி தொடர்பாக கண்டியினுடைய நில அமைப்பு தொடர்பான எந்தவிதமான முன்னறிவும் இன்றி கண்டியின் மீது ஆங்கிலேயர் போர் தொடுத்ததானது மிகப்பெரிய ஒரு தோல்விக்கு வித்திட்டது. அந்த வகையில் தோல்விக்கான காரணங்கள், பிரித்தானியர் முத்துசாமியை மன்னனாக பிரகடனப்படுத்தியும் மக்கள் அதனை ஏற்றுக்கொள்ளாமை. அதாவது மாணவர்கள், இவ்விடத்தில் யார் இந்த முத்துசாமி என்பது தொடர்பாக அறிந்து கொள்வது சிறப்பானதாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். ராஜாதி ராஜசிங்கனுக்கு பிறகு கண்டியின் அடுத்த மன்னனாக முடிச்சூடக்கூடிய இருவர் காணப்பட்டனர். முதலாவது முத்துசாமி, மற்றவர் கண்ணுசாமி என்பவர். எனவே பிலிமந்தலாவையின் விருப்பின் பேரில் மகாதிகாரம் எனும் பிலிமந்தலாவையினுடைய விருப்பின் பேரில் பௌத்த குருமாரினுடைய உதவியுடன் கண்ணுசாமி ஸ்ரீ விக்ரமராஜசிங்கன் என்ற பெயரில் கண்டியினுடைய அரசனாக நியமிக்கப்படுகின்றார். எனவே அரசுரிமை கிடைக்காத முத்துசாமி ஆங்கிலேயரிடம் சேர்ந்து கொள்கின்றனர். எனவே 1803 படையெடுப்பில் முத்துசாமியை மன்னனாக்குவதற்காக மேற்கொள்ளப்பட்ட ஒரு படையெடுப்பாகவும் பிரெட்ரிக் நோத் தரப்பினால் முன்வைக்கப்பட்டது என்பதையும் மாணவர்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இத்தோல்விக்குரிய காரணம், ஒன்று, முத்துசாமியை கண்டிய மக்கள் மன்னனாக ஏற்றுக்கொள்ளாமை. இரண்டாவது, ஸ்ரீ விக்ரமராஜசிங்க மன்னனுக்கு கண்டிய மக்கள் பூரண ஆதரவை வழங்கியமை. கண்டிய மக்களால் முன்னெடுக்கப்பட்ட கொரில்லா போர் முறை, அதாவது யுத்தத்தின் போது மறைந்திருந்து தாக்கக்கூடிய ஒரு கொரில்லா போர் முறையில் கண்டிய மக்கள் சிறப்பு பெற்றிருந்தார்கள். இது கண்டிய மக்களுக்கு 803 படையெடுப்பில், 1803 ஆண்டு இடம்பெற்ற படையெடுப்பில் வெற்றியை தேடி தருவதற்கு மிக முக்கியமான ஒரு வாய்ப்பாக அமைந்தது. மேலும் கண்டியில் நிலவிய காலநிலை மாற்றம், அக்கால பகுதியில் பாரிய மழை ஏற்பட்டது. ஆகவே காலநிலை மாற்றத்தை அறிந்திராத பிரெட்ரிக் நோத் கண்டியின் மீது படையெடுப்பை மேற்கொண்டார். இக்கால பகுதியில் இவர்களுக்கான போக்குவரத்து தடைபெற்றதனால் உணவு மற்றும் ஆயுதங்கள், மருந்து பொருட்கள் என்பவற்றை பெற்றுக்கொள்வதில் சிக்கல்கள் ஏற்பட்டது. அத்தோடு மலேரியா போன்ற நோய்களும் ஏற்பட்டது. இக்காரணங்களால் ஆங்கிலப்படை தோல்வியை தழுவின. அத்தோடு கண்டி இயற்கை அரண், கண்டியில் காணப்பட்ட இயற்கை அரண், மாணவர்கள் கடந்த பாடலகுகளில் கற்றிருப்பீர்கள், கண்டியானது நீரரண், மலையரண், வனரண் போன்ற அரண்களை கொண்ட ஒரு பாதுகாப்பான ராஜ்யமாக, இடமாக காணப்பட்டது. எனவே இதுவும் கண்டியை 1803 ஆண்டு பிரெட்ரிக் நோத் கைப்பற்றுவதற்கான முயற்சி தோல்வி அடைவதற்குரிய காரணமாக அமைந்தது. எனவே பிரித்தானிய அரசால் பிரெட்ரிக் நோத் 1805 ஆண்டு அழைக்கப்பட்டு புதிய ஆளுநராக தோமஸ் மெய்ட்லர் ஆளுநராக நியமிக்கப்பட்டு, அவரை தொடர்ந்து 1812 ஆண்டு இலங்கையின் ஆங்கிலேய ஆளுநராக நியமிக்கப்பட்டவர் ராபர்ட் பிரவுன்ரிக். ராபர்ட் பிரவுன்ரிக் தான் ஆளுநராக நியமிக்கப்பட்டு 3 வருடங்களின் பின்னர் கண்டியின் மீது பாரிய படையெடுப்பொன்றை மேற்கொண்டு கண்டியை கைப்பற்றிக் கொண்டார். இவருடைய கண்டி மீதான படையெடுப்பானது வெற்றி பெற்றதற்கு வரலாற்றில் பல்வேறு காரணிகள் அல்லது பல்வேறு சாதகமான காரணிகள் காணப்பட்டது. அந்த வகையில் ஆங்கிலேயர் 1815 ஆண்டளவில் கண்டி மீது மேற்கொண்ட படையெடுப்பானது வெற்றி பெறுவதற்கு முக்கிய காரணங்கள் ஆவன ஆங்கிலேயருடைய தந்திரமான செயற்பாடுகள். அதாவது ஆங்கிலேயர் கண்டியினுடைய கலநிலைகளை ரகசியமாக அறிந்து கொள்வதற்கு பல்வேறு விதமான முனைப்புகளை மேற்கொண்டனர். குறிப்பாக ஜோன் டொயில் சகஜமாக சுதேசிய மக்களுடன் உறவாடக்கூடிய வகையில் சுதேசிய மொழியை கற்றுத் தேர்ந்த ஒருவராக ஜோன் டொயில் என்பவர் காணப்பட்டார். அத்தோடு அனுபவம் குறைந்த அரசன் நாயக்க உறவினர்களின் வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு செயற்பட்டமை. ஸ்ரீ விக்ரமராஜசிங்கன் நாயக்க வம்ச அரசன், எனவே அவர்கள் நாயக்க வம்சத்தவர்களுக்கு அதிகளவான முக்கியத்துவங்கள் வழங்கியமை, அது கண்டியினுடைய பிரதானிகளுக்கு அதிருப்தியை ஏற்படுத்துவதாக அமைந்திருக்கலாம். அத்தோடு தன்னுடன் முரண்பட்ட பிலிமந்தலாவ பிரதானிக்கு மரண தண்டனை வழங்கியமை, பெரும்பாலான பிரதானிகள் அரசனுக்கு எதிராக செயற்பட்டமை, பிக்குகள் பலர் கொலை செய்யப்பட்டமை, அரசனுக்கும் பொதுமக்களுக்கும் இடையிலான உறவு சீர்குலைந்தமை, எகலப்புலவை கைது செய்ய முடியாமல் போனதும் அவருடைய மனைவி மக்களுக்கு மரண தண்டனை விதித்தமை, அதாவது எகலப்புலவினுடைய உறவினர்களை போகாம்பர வாவியில் மூழ்கடித்துக் கொண்டதாகவும், எகலப்புலவியினுடைய பிள்ளைகளை உரலில் இட்டு அவருடைய தாயை கொண்டு இடிக்க செய்ததாகவும் வரலாற்றில் பல இடங்களில் குறிப்பிடப்படுகின்றது. அந்த அவ்வாறான கொடுமைமிக்க ஒரு ஆட்சியாளனாக வரலாற்று நூல்களில் ஸ்ரீ விக்ரமராஜ சிங்க மன்னன் குறிப்பிடப்படுகின்றார். இவே மாணவர்கள், இவ்வாறான பிரதானிகளுக்கு எதிரான செயற்பாடுகளும் பிக்குகளுக்கு எதிரான செயற்பாடுகளும் மன்னன் மீது மக்களுக்கும் பிரதானிகளுக்கும் மதகுருமார்களுக்கும் அதிருப்தியை ஏற்படுத்தியது. அத்தோடு ஆளுநர் ராபர்ட் பிரவுன்ரி கண்டி மீதான படையெடுப்பு மக்களின் நலனுக்கானதே என்ற வகையிலான பரப்புரைகளை மக்களிடம் விதைத்திருந்தமை போன்ற காரணங்களால் கண்டிய படையெடுப்பானது ஆங்கிலேயருக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை தேடித்தந்ததோடு மட்டுமல்லாது போர்த்துக்கேயரால் கைப்பற்ற முடியாத கண்டி ராஜ்யம், உள்ளாந்தரால் கைப்பற்ற முடியாது போன கண்டி ராஜ்யம், ஆங்கிலேயரால் கைப்பற்றப்பட்டது என்ற மிக பெருமைமிக்க ஒரு விடயத்தை ஆங்கிலேயர் தேடிக்கொண்டனர். இது இலங்கையர்களான எமக்கு மிக வருத்தத்துக்குரிய ஒரு செய்தியாகவும் அக்காலத்தில் அமைந்தது. இருப்பினும் 1815 ஆண்டு கண்டி மீதான ஆங்கிலேயருடைய படையெடுப்பு வெற்றியடைந்து கண்டியில் மெதமகானுவர என்ற இடத்தில் மறைந்திருந்த மன்னன் ஸ்ரீ விக்ரம ராஜசிங்கனும் அவனுடைய மனைவி ராணி ரங்கம்மாவும் கைது செய்யப்பட்டு இந்தியாவிற்கு நாடு கடத்தப்பட்டு வேலூர் சிறையில் சிறை வைக்கப்பட்டு பின்னர் சிறை வைக்கப்பட்டனர் என்பதையும் மாணவர்கள் அறிந்து வைத்திருத்தல் முக்கியமானது. அதனைத் தொடர்ந்து 1815 ஆண்டு மார்ச் மாதமளவில் கண்டி மகுள் மண்டபத்தில் ஒரு உடன்படிக்கை செய்து கொள்ளப்பட்டது. அவ்வுடன்படிக்கையானது கண்டி உடன்படிக்கை எனப்படுகின்றது என்பதையும் மாணவர்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். இவ்வுடன்படிக்கையில் ஆங்கிலேயர் சார்பாக ராபர்ட் பிரவுன்ரிக்கும் கண்டிய மக்கள் சார்பாக எகலபோல மொல்லிகொட போன்றவர்களும் கையொப்பம் இட்டனர். இக்கண்டி உடன்படிக்கையானது 12 வாசகங்களை கொண்டதாக அமைந்திருந்தது. இதனூடாக முற்றுமுழுதாக இலங்கையினுடைய அதிகாரம் ஆங்கிலேயர் வசம் ஆனது. அத்தோடு நாயக்க வம்ச உறவினர்கள் அரசுரிமை பெறுவதற்கான தடை விதிக்கப்பட்டது. கண்டியில் மரபு ரீதியான ஆட்சி தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்படும் என்ற ஒரு உறுதிமொழியும் வழங்கப்பட்டு பிரதானிகளுக்கு உரிய அந்தஸ்து வழங்கப்படும் என்ற உறுதிமொழியும் பிக்குகள் மதிக்கப்படுவார்கள் என்ற வாக்குறுதியும் கண்டி உடன்படிக்கையில் குறிப்பிடப்பட்டிருந்தது என்பதையும் மாணவர்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆம், இருப்பினும் இக்கண்டி உடன்படிக்கை கைச்சாத்திடப்பட்டு 3 வருடங்களின் பின்னர் கண்டிய மக்கள் ஆங்கிலேயரினுடைய ஆட்சியில் அதிருப்தியை அடைந்தனர். காரணம், ஒரு மரபு ரீதியான ஆட்சி முறைக்கு பழக்கப்பட்டிருந்த கண்டிய மக்கள் ஒரு புதுவித ஆட்சிக்கு தங்களை மாற்றி அமைத்துக் கொள்ள குறுகிய காலத்தில் அவர்களால் இயலவில்லை. எனவே அது இலங்கையர்களின் முதலாவது சுதந்திர போராட்டத்திற்கு வழிவகுத்தது எனலாம். அந்த வகையில் 1818 ஆண்டு ஆங்கிலேயருடைய ஆட்சிக்கு எதிரான முதலாவது போராட்டம் கண்டிய மக்களால் முன்னெடுக்கப்பட்டது. அதற்குரிய காரணங்கள், 1, சுதந்திரத்தை இழந்தமையும் அரசன் இல்லாமை பற்றிய மனவேதனையும் கண்டிய மக்கள் தங்களுக்கு சுதந்திரம் இல்லை எனவும் அரசன் இல்லை, தங்களுடைய குறைகளை அறிந்து தங்களுக்கு சேவையாற்றக்கூடிய ஒரு அரசன் இல்லை என்ற மனவேதனை. அடுத்ததாக சமய கலாசார பாதுகாப்பு தொடர்பான பிரச்சனைகள் உருவானமே. அந்நியருடைய ஆட்சியில் அவர்கள் மிஷனரிகளின் ஊடாக தங்களுடைய மத பரப்புகைகளில் ஈடுபடுகின்ற போது தங்களுடைய சமய கலாச்சார பாதுகாப்பு தொடர்பான பிரச்சனைகள் உருவானமை. அடுத்ததாக மலைநாட்டு பிரதானிகளுக்கு ஏற்பட்ட தாக்கம். ஆங்கிலேயருடைய ஆட்சியில் பிரதானிகளுக்கு உரிய அந்தஸ்து வழங்கப்படவில்லை. கண்டி உடன்படிக்கையில் அது தொடர்பான விடயங்கள் குறிப்பிடப்பட்டிருந்தும் அது நடைமுறையில் பிரதானிகளுக்கு கிடைக்கவில்லை, அல்லது கண்டி உடன்படிக்கையில் குறிப்பிடப்பட்ட விடயங்கள் நடைமுறைப்படுத்தப்படவில்லை என்ற பிரதானிகளின் தாக்கம். இவ்வாறான காரணங்களோடு உடனடி காரணமாக கொள்ளப்படுவது ஊவா வெல்லச கிளர்ச்சி. அதாவது ஊவா பகுதிக்கு மடிகே முகாந்திரராக அஜ்ஜிமரிக்கார் நியமிக்கப்பட்டார். இவ்வா வெல்லச பகுதியானது சிங்களவர்கள் செறிவாக வாழக்கூடிய ஒரு பிரதேசம். எனவே அப்பகுதிக்கு முஸ்லிம் ஒருவர் முகாந்திரராக நியமிக்கப்பட்டமை ஊவா மக்களால் ஏற்றுக்கொள்ள இயலவில்லை. எனவே அது தொடர்பாக அம்மக்கள் அஜ்ஜுமரிக்காரை கொலை செய்தனர். இது வரலாற்றில் ஊவா வெல்லச கிளர்ச்சி என அடையாளப்படுத்தப்படுகின்றது. மேலும் இக்காலப்பகுதியில் சிம்மாசன உரிமை கூறி துரைசாமி என்ற ஒருவன் வெளிப்பட்டமை நாயக்க வம்சத்தவரும் ஸ்ரீ விக்ரமராஜசிங்கனின் உறவினர் என்ற வகையில் என்றும் கூறிக்கொண்டு துரைசாமி என்றொருவர் ஆட்சி உரிமை கோரி வெளிப்பட்டனர். எனவே இவரை சார்ந்து இவரை மன்னனாக்குவதற்கு இவரை பின்தொடர்ந்து ஒரு மக்கள் கூட்டம் சென்றமே. எனவே இவரை போலியானவன் என்ற வகையில் ஆங்கிலேயரால் பிரச்சாரம் முன்னெடுக்கப்பட்டது. இப்போராட்டம் கண்டிய மக்களுக்கு அல்லது இலங்கையர்களுக்கு தோல்வியை கொடுத்தமைக்கான காரணம். எனவே இப்போராட்டமானது 1818 இலங்கையர்களால் முன்னெடுக்கப்பட்ட சுதந்திர போராட்டமானது இலங்கையர்களுக்கு தோல்வியையே தந்தது. எனவே இப்போராட்டம் தோல்வி அடைந்தமைக்குரிய காரணங்கள் ஆவன ஆங்கிலேயர் கையாண்ட கடுமையான அடக்குமுறை கொள்கை, மார்ஷல் லோ வினூடாக மார்ஷல் லோ எனும் இராணுவ சட்டத்தின் மூலம் ஆங்கிலேயர் கையாண்ட கடுமையான அடக்குமுறை, மேலும் நீண்டகால போராட்டத்திற்கு தேவைப்பட்ட ஆயுதங்களோ வளங்களோ கண்டியர்களிடம் காணப்படாமை, போராட்டம் முறையாக திட்டமிட்டு மேற்கொள்ளப்படாமை, அரசனாக தோன்றிய நபர் அரசுரிமையற்ற போலியானவன் என்று தெரிய வந்தமை, அத்தோடு ஆங்கிலேயர்களால் முன்னெடுக்கப்பட்ட பால்நிலக் கொள்கை என்பது மக்களுடைய விவசாய நிலங்களுக்கு நிலங்களை பாலடைய செய்தல், தீமூட்டுதல் போன்ற நாசகாரியங்கள் மூலம் நிலத்தை பாலடைய செய்தல், அம்மக்களினுடைய பொருளாதாரத்தின் மீது தாக்குதல். இக்காரணங்களால் 1818 இலங்கையர்களால் முன்னெடுக்கப்பட்ட முதலாவது சுதந்திர போராட்டம் தோல்வி அடைந்தது. இப்போராட்டத்தினுடைய விளைவாக ஆங்கிலேயர் போராட்டத்தில் வெற்றி பெற்றனர். போராட்ட தலைவர்கள் கைது செய்யப்பட்டனர். எகலப்பொல, கெப்படிப்பொல, மடுகல்ல போன்ற தலைவர்கள் மலைநாட்டின் சுதந்திரத்திற்காக உயிரை தியாகம் செய்தனர். போராட்ட தலைவர்கள் பலர் நாடுகடத்தப்பட்டனர். அரசுக்கு ஆதரவாக செயற்பட்ட மொல்லிகுட, எக்னலிகுட போன்றவர்களுக்கு சலுகை வழங்கப்பட்டதோடு 818 ஆண்டு போராட்டத்தின் முடிவில் கண்டி பிரகடனம் வெளியிடப்பட்டது. இதனூடாக முழு கண்டி ராஜ்யத்தினுடைய அதிகாரமும் ஆங்கிலேயர் வசமானது என்பதையும் மாணவர்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். இதைத் தொடர்ந்து மீண்டும் ஒரு 20 வருட காலப்பகுதிகளுக்கு பின்னர், முதலாவது சுதந்திர போராட்டத்திற்கு பிறகு 20 வருடங்களின் பின்னர் ஆங்கிலேயருக்கு எதிரான இரண்டாவது போராட்டமும் எமது சுதேசிய மக்களால் முன்னெடுக்கப்பட்டது. அது வரலாற்றில் இரண்டாவது சுதந்திர போராட்டம் எனப்படுகின்றது. இதனை விவசாய கிளர்ச்சி என்றும் கூறலாம். இப்போராட்டத்திற்குரிய காரணங்கள் ஆவன: 1. கோல்புரூக் சீர்திருத்தத்தின் செல்வாக்கு; 2. ஆளுநர் டொரிங்டனின் புதிய வரி கொள்கை; 1840 ஆண்டு முன்னெடுக்கப்பட்ட அல்லது கொண்டுவரப்பட்ட தரிசு நிலச்சட்டம். அதாவது மாணவர்களே, அடுத்ததாக இரண்டாவது சுதந்திர போராட்டத்திற்குரிய காரணிகள் தொடர்பாக பார்ப்போமானால், முதலாவது காரணியாக கோல்புரூக் சீர்திருத்தத்தின் செல்வாக்கு. அதாவது கோல்புரூக் சீர்திருத்தமானது பெருந்தோட்ட பயிற்சிகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கக்கூடிய வகையில் உருவாக்கப்பட்ட ஒன்று. எனவே அரசு இதனூடாக தாராண்மைவாத பொருளாதார கொள்கையை அறிமுகப்படுத்தி அரச காணிகளை விற்கும் முறைகளை ஆரம்பித்தது. இதனூடாக உள்நாட்டு சுதேசிகள் தங்களுடைய விவசாய நிலங்களை இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. இதற்கு சாதகமாகவே 1840 தரிசு நிலச்சட்டமும் கொண்டுவரப்பட்டது. அதாவது தரிசு நிலச்சட்டம் என்பது 30 வருடத்திற்கு மேல் தன்னுடைய காணி உரிமையை உறுதிப்படுத்தப்படாத காணிகள் அரசினால் பறிமுதல் செய்யப்பட்டு தனியாருக்கு விற்பனை செய்யப்பட்டது. ஆகவே தொடர்ச்சியாக மக்கள் பரம்பரையாக பயன்படுத்தி கொண்டு வருகின்ற காணிகளை, அக்காணி உரிமையினை உறுதிப்படுத்த முடியாத காணிகளை அரசு பறிமுதல் செய்வதற்காக கொண்டுவரப்பட்ட ஒரு சட்டமே தரிசு நிலச்சட்டம் என்பதையும் மாணவர்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். மாணவர்களே, அடுத்ததாக ஆளுநர் டொரிங்டனின் புதிய வரி கொள்கை. இதுவே இரண்டாவது சுதந்திர போராட்டத்துக்கான உடனடி காரணமாக கொள்ளப்படுகின்றது. ஆளுநர் டொரிங்டன் அரசாங்கத்தினுடைய வருமானத்தை அதிகரிக்கும் வகையில் புதிய வரிமுறைகளை அறிமுகப்படுத்தினார். முத்திரை வரி, வண்டி வரி, படகு வரி, கடை வரி, துப்பாக்கி வரி, நாய் வரி, நபர் வரி போன்ற பல்வேறு புதிய வரிமுறைகளை அறிமுகப்படுத்தினார். எனவே நிலங்களை இழந்த மக்கள் தங்களுடைய விவசாயத்தை சுருக்கிக் கொண்ட மக்கள் தங்களுடைய குறைந்த வருமானத்தில் அதிகளவான வரியை செலுத்துவது அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியது. அந்த வகையில் குறிப்பாக துப்பாக்கி வரி என்பது துப்பாக்கிக்கான அனுமதியை பெறுவதற்கான பத்திரங்கள், விண்ணப்ப படிவங்களை நிரப்புதல், முத்திரை செலவு போன்றவை கடுமையானதாக இருந்தது. ஒரு துப்பாக்கியை வாங்குவதை விட அது அதிகமான செலவாக இருந்தது என்றும் கூறப்படுகின்றது. எனவே இவ்வரிகளுக்கு எதிராக இலங்கை விவசாயிகள் முதலாவதாக தங்களுடைய போராட்டத்தை முன்னெடுத்ததாலே இது விவசாய கிளர்ச்சி அல்லது மாத்தளை கலவரம் எனவும் வரலாற்றில் குறிப்பிடப்படுகின்றது. இப்போராட்டமானது கொழும்பு, கண்டி, காலி, பதுளை, வாரியபொல, மாத்தளை, குருணாகல், தம்புள்ளை போன்ற பல்வேறு இடங்களுக்கும் பரவலடைந்த வகையில் இரண்டாவது சுதந்திர போராட்டம் இடம்பெற்றது. இப்போராட்டத்திற்கு தலைமை வகித்தோர் வீரபுரான் அப்பு, கொங்காலேகுட பண்டா, கடகாபொல தேரர் அல்லது குடாபொல தேரர் போன்றோர் இப்போராட்டத்தை முன்னெடுத்த முக்கிய தலைவர்களாக கொள்ளப்படுகின்றார்கள். இப்போராட்டமும் இலங்கையினுடைய சுதேசிய மக்களுக்கு அல்லது இலங்கையர்களுக்கு அல்லது எமக்கு தோல்வியையே தந்தது. இதற்கும் இப்போராட்டம் முறையாக திட்டமிடப்படாமை மற்றும் ஆங்கிலேயரின் இராணுவ சட்டத்தின் மூலமான கடுமையான அடக்குமுறை, போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கு பயிற்சியோ ஆயுதங்களோ இன்மை, மலைநாடு தொடர்பான பூரண அறிவை, அதாவது மலைநாட்டு பாதைகள் தொடர்பான பூரண அறிவை அல்லது போதிய அளவு அறிவை ஆங்கிலேயர் கொண்டிருந்தமை, சுதேசிகளிடம் காணப்பட்ட மிக பழமை வாய்ந்த போர் முறைகள், ஆயுதங்கள் ஆங்கிலேயருடைய பலமான ஆயுதங்களோடு சரிநிகர் போர் செய்து கொள்ள முடியாமை, போராட்டமானது சமகாலத்தில் பரவலாக ஏற்படாமையும், மலையக பகுதிகளில் மட்டும் ஏற்பட்டமையும், போராட்டத்தை மிக இலகுவாக ஆங்கிலேயரால் அடக்குவதற்கு முடியுமாக அமைந்தது. எனவே இப்போராட்டத்தின் பின்னர் ஆங்கிலேயர் புதிய வரிகளை நீக்கினர். ஆளுநர் டொரிங்டன் பிரித்தானியாவுக்கு அழைக்கப்பட்டு புதிய ஆளுநர் நியமிக்கப்பட்டார். பௌத்த சமயம் தொடர்பாக ஆராய முற்பட்டது. விவசாயிகளின் பிரச்சினைகளை தீர்க்கும் வகையில் 1850 பின்னர் இலங்கையினுடைய சுதேசிய விவசாயிகள் தொடர்பாகவும் பிரித்தானியர் கவனம் செலுத்த ஆரம்பித்தனர். ஆம் மாணவர்களே, இன்றைய பாடவேளையின் போது இலங்கைக்கு எவ்வாறு பிரித்தானியர் வருகை தந்தனர், அவர்கள் இலங்கையினுடைய கரையோரத்தை கைப்பற்றிக் கொண்ட விதம் மற்றும் முழு இலங்கையையும் கைப்பற்றிக் கொண்ட விதம், மேலும் அவர்கள் இலங்கையின் கண்டியோடு கொண்ட உடன்படிக்கை தொடர்பான விடயம், அத்தோடு ஆங்கிலேயருக்கு எதிராக இலங்கையினுடைய சுதேசிகளால் முன்னெடுக்கப்பட்ட போராட்டங்கள், 1818 ஆண்டு முன்னெடுக்கப்பட்ட முதலாவது சுதந்திர போராட்டம், 1848 ஆண்டு முன்னெடுக்கப்பட்ட இரண்டாவது சுதந்திர போராட்டம் போன்ற விடயங்கள் தொடர்பாக இன்றைய தினம் கலந்துரையாடப்பட்டது. எனவே மாணவர்கள், இலங்கையில் பிரித்தானியர் ஆட்சி தொடர்பான விடயங்களை மிக இலகுவாக நினைவில் வைத்துக் கொள்வதற்கு நான் குறிப்பிடுகின்ற ஆண்டுகளை நினைவில் வைத்துக் கொண்டு, குறிப்பாக 1762 ஜோன் பைப்பஸின் இலங்கை வருகை, ஆங்கிலேயருடைய இலங்கை வருகை, 1782 ஹியூ பொயிட் இலங்கை வருகை, இக்காலத்திற்குரிய அரசர்களையும் நினைவில் வைத்துக் கொள்ளுதல் சிறப்பானதாக இருக்கும். அடுத்தது 1795 ராபர்ட் என்ட்ரூஸின் இலங்கை வருகை, இக்காலத்தின் போது கியூ கடிதமும் கொண்டுவரப்படுகின்றது. 1795 இலங்கையின் கரையோரம் கைப்பற்ற ஆரம்பிக்கப்பட்டு 1796 முழு இலங்கையின் கரையோரமும் ஆங்கிலேயரால் கைப்பற்றப்படுகின்றது. 1797 இலங்கையின் கரையோரத்தில் சென்னை ஆட்சிக்கு எதிரான கிளர்ச்சி 1797 இடம்பெறுகின்றது. 1798 இரட்டை ஆட்சி இடம்பெறுகின்றது. 1802 இலங்கை பிரித்தானியாவின் முடிக்குரிய குடியேற்ற நாடாக்கப்படுகின்றது. 1803 ஃப்ரெட்ரிக் நோத்தின் கண்டி மீதான படையெடுப்பு. 1805 தோமஸ் மெய்ட்லன் ஆளுநராக நியமிக்கப்படல். 1812 ராபர்ட் பிரவுன்ரிக் இலங்கையின் ஆளுநராக நியமிக்கப்படல். 1815 கண்டி ஆங்கிலேயரால் கைப்பற்றப்படல். 1818 முதலாவது சுதந்திர போராட்டம். 1848 இரண்டாவது சுதந்திர போராட்டம். இந்த வகையில் ஆண்டுகளை நினைவில் வைத்துக் கொண்டு அவ்வாண்டுகளை குறிப்பிடுகின்ற போது இவ்வரலாற்று நிகழ்வுகள் உங்களுக்கு நினைவில் வரும் ஆனால், அல்லது இவ்வருடங்களை குறிப்பிடுகின்ற போது இவ்வரலாற்று சம்பவங்கள் உங்கள் மனதில் உதிக்குமானால், நீங்கள் இப்பகுதிகளில் பூரண விளக்கத்தினை பெற்றுக்கொண்டுள்ளீர்கள் என அறியக்கூடியதாக இருக்கும். எனவே மாணவர்களே, இன்றைய பாடவேளையின் போது இலங்கையில் பிரித்தானியர் ஆட்சி தொடர்பான பல்வேறு விடயங்களை கலந்துரையாடினோம். மாணவர்கள், இவ்விரண்டு வினாக்களுக்கும் விடையினை SMS வாயிலாக எங்களுக்கு அனுப்பி வையுங்கள். முதலாவது வினா, ஸ்ரீ விக்ரம ராஜசிங்கனின் இளமை பெயர் என்ன? ஸ்ரீ விக்ரம ராஜசிங்கனின் இளமை பெயர் என்ன? இரண்டாவது வினா, கண்டி ராஜ்யம் எத்தனையாம் ஆண்டு ஆங்கிலேயரால் கைப்பற்றப்பட்டது? என்ற இரு வினாக்களுக்குமான விடையினை 0777-16-55-675 என்ற இலக்கத்திற்கு SMS ஊடாக அனுப்பி வையுங்கள். விளக்கம், 0777-16-55-675. ஆம் மாணவர்களே, இன்றைய வரலாறு பாடம் உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் என்ற நம்பிக்கையில் மீண்டும் மற்றொரு வரலாறு பாட அலகினூடாக, உவாவின் குருகுலம் கல்வி நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.